بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிக்குரிய நன்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாராந்திர தொடர் வகுப்பில் இன்றைய தலைப்பாக அதிர்ச்சியூட்டும் மறுமையின் பரிந்துரைகள் என்ற இன்றைய தொடரில் நாம் முதல் தலைப்பாக பார்க்கவிருப்பது ஷஃபாஅத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல மொழி. நாளை மறுமையுடைய நாளில் நமக்கு ஷஃபாஅத்தை பெற்றுத்தரும் நல்லமல்கள் என்ன என்பதை முதலில் நாம் பார்ப்போம். புகாரியிலே பதிவாயிருக்கக்கூடிய செய்தி 99வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மறுமையுடைய நாளில் உங்கள் ஷஃபாஅத்துக்கு பரிந்துரைக்கு மிக தகுதியுடையவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, இந்த கேள்வியை உமக்கு முன்னர் வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நான் எண்ணியிருந்தேன். உம்மிடம் ஹதீஸை தெரிந்து கொள்வதில் உள்ள அந்த ஆர்வம், அந்த ஆர்வத்தின் காரணத்தால் நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை உமக்கு முன்னர் வேறு யாரும் கேட்க மாட்டார்கள். உம்மிடம் காணப்படக்கூடிய அந்த பேரார்வம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அஸ்அது அன்னாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமையில் எனது ஷஃபாஅத்துக்கு பரிந்துரைக்கு மிக தகுதியுடையவர்கள் யார் என்றால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் கல்பி அவ் நஃப்ஸி, யார் தூய்மையான உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ அவர்தான் தகுதியுடையவர். அப்ப நாம் இந்த ஹதீஸை நன்றாக விளங்க வேண்டும். அதாவது தௌஹீதை, ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை யார் சரியாக இவ்வுலகில் நிலைநாட்டுவார்களோ அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு மறுமையில் மிக தகுதியுடையவர்கள். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய கலிமாவை எவர்கள் இஹ்லாசுடன் கூறுவார்கள், எவர்கள் உள்ள தூய்மையோடு கூறுவார்களோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதிலிருந்து நாம் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? தௌஹீதை, ஓரிரை கொள்கையை எவர்கள் நிலைநாட்டுவார்களோ அவர்கள்தான் மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு மிக தகுதி உடையவர்கள். அப்ப இது முதல் செய்தி. இரண்டாவதாக, இரண்டாவது செய்தியை பாருங்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது, 512வது செய்தி. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பிரார்த்தனை இருந்தது. அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சிறப்பை ஒவ்வொரு நபிக்கும் கொடுத்திருந்தான். அவர்கள் அந்த பிரார்த்தனையை கேட்பார்கள் என்றால் அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபியும் அதை என்ன செய்தார்கள், இவ்வுலகிலேயே அதை பயன்படுத்தி விட்டார்கள். இவ்வுலகிலேயே அந்த பிரார்த்தனையை, துவாவை பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். யாருக்காக என்றால், எனது உம்மத்துக்காக. ஷஃபாஅத்தல்லி உம்மதி, மறுமையில் எனது உம்மத்துக்கு பரிந்துரை செய்வதற்காக, எனது சமுதாயத்துக்காக. சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு நம் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எந்த அளவு நம் மீது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசம் வைத்திருக்கிறார்கள், நமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துஆவை இவ்வளவு அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வந்தும் அவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் வராத நெருக்கடிகளா, அவர்களுடைய வாழ்க்கையில் வராத துன்பங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எந்த நெருக்கடியும் போதும் இந்த துஆவை பயன்படுத்தவில்லை. யாருக்காக? இமக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்துக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் அந்த பாக்கியம், அந்த ஷஃபாஅத் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், மன் மாத மின் உம்மத்தி லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅ, எனது சமுதாயத்தில் எவர்கள் ஷிர்க் செய்யாத நிலையில், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத நிலையில் மரணித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாடினால் இந்த ஷஃபாஅத் கிடைக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், இங்கே பயன்படுத்துகிறார்கள். எனவே ஒருவர் நேரடியாக யா ரசூலுல்லா அவங்களுடைய ஷஃபாஅத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டால் அது என்ன? அது ஷிர்க். அது என்னது? ஷிர்க். அது நாம் ஷஃபாஅத்தை யாரிடம் பிரார்த்திக்க வேண்டும்? யாரிடம்? அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். ஷஃபாஅத்தை நாம் கேட்க வேண்டியது அல்லாஹ்விடம். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான்? சூரத்து ஜுமருடைய 44வது வசனமாக சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, அனைத்து ஷஃபாஅத்துகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள், அனைத்து பரிந்துரைகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத் நாளை மறுமையிலே யாருக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிட்டாங்க. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது யார் மரணிக்கிறார்களோ. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஷஃபாஅத்தின் பேரில் எவ்வளவு மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், மார்க்கத்தை பற்றிய போதிய ஒரு தெளிவில்லாத காரணத்தால், குர்ஆன் சுன்னாவை பற்றி ஒரு போதிய தெளிவில்லாத காரணத்தால், இப்படியான இந்த செய்திகளை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் என்ன செய்யறாங்க? அவுலியாக்கள் என்ற பெயரில் அவர்கள் உங்களுக்கு மறுமையிலே பரிந்துரை செய்வார்கள், என்ன செய்ய? அவர்களுக்கு அறுத்து பலியிடுங்கள், அவர்களுக்கு நேர்ச்சை செய்யுங்கள், அவர்களிடம் பிரார்த்தியுங்கள், அவர்களுக்கு காணிக்கைகளை செலுத்துங்கள். என்ன செய்வார்கள் அந்த அவுலியாக்கள்? உங்களுக்காக மறுமையில் பரிந்துரைப்பார்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? நிறைய போய் ஷிர்க்ல விழுகிறார்கள். சிறுக்கில் விழுந்து இந்த பாக்கியங்களை எல்லாம் இழக்கிறார்கள். மக்காவுடைய காபிர்கள் என்ன சொன்னார்கள்? மக்காவுடைய காபிர்கள் அந்த சிலைகளை வணங்கினார்களே, அவர்களிடம் கேட்கப்பட்ட போது என்ன சொன்னார்கள்? நாம் இவற்றை என்ன செய்யவில்லை, வணங்கவில்லை, நாம் என்ன செய்கிறோம்? ஹாவுலாய் ஷுஃபஹாவுனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் நமக்கு பரிந்துரையாளர்கள், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டன அவர்களை அல்லாஹ் காபிர் என்று தான் சொல்கிறான். அவர்கள் காபிர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகத்தான் போரிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்று பல மக்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. என்ன, நீங்க அமல் செய்ய தேவையில்லை, நீங்க இபாதத் செய்ய தேவையில்லை, நீங்க தொழ தேவையில்லை, நீங்க குர்ஆன் ஓத தேவையில்லை, நீங்க என்ன செய்யுங்க, இந்த வழியிடம் நீங்க முறிது பெற்று விட்டால் போதுமானது. இந்த தரிகாவுடைய வழியிடம் சேகடன் நீங்க முறிது பெற்று விட்டால் என்ன செய்வாரு, அவர் உங்களுக்கு மறுமையில பரிந்துரை செய்வார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது, எவர்கள் ஷிர்க் செய்யாத நிலையில் மரணிப்பார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய ஷஃபாஅத். மூன்றாவது செய்தியை கவனிங்க. முதல் செய்தி என்ன சொல்லுங்க? முதல் செய்தி என்ன சொன்னோம்? அதாவது தூய்மையான உள்ளத்தோடு கலிமாவை சொன்னவர்கள் தான் மிக தகுதியுடையவர்கள் என்பது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி என்ன? சிறுக் செய்யாத நிலையில் எவர்கள் மரணிப்பார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய ஷஃபாத் என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தியை பாருங்கள், புகாரியில பதிவாக இருக்கிறது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். 614வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அதானை செவியுற்றதன் பின்னர் இந்த துஆவை ஓதுவார்களோ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வப்அஸ்ஹு மகாமன் மஹ்மூதல் லதி வஅத்தா என்ற இந்த துஆ, இதை எவர்கள் ஓதுவார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் எனது ஷஃபாஅத் இருக்கிறது. நாளை மறுமையில் அவர்களுக்கு எனது ஷஃபாஅத் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த துஆ ஓதுறோம் கொஞ்சம் கேளுங்க பாபா. இந்த துஆவை நம்மில் எத்தனை பேர் ஓதி வருகிறோம்? அதானை செவியுற்றவுடன் இந்த துஆவை ஓதி வரக்கூடிய வளமை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்ப இந்த துஆ எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் நாளை மறுமையில் கிடைப்பதற்கு இந்த துஆ என்ன செய்கிறது, வழி அமைத்து தருகிறது. இது ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இந்த துஆ ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. ஆனால் எத்தனை பேர் இதை செய்கிறோம்? இந்த துஆவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பை கொடுக்குமாறு கேட்கிறோம். என்ன, அந்த புகழுக்குரிய இடத்தில் அல்லாஹுடைய ரசூலை எழுப்புவாயாக என்று இதில் கேட்கிறோம். அவர்களுக்கு அந்த உயர்ந்த பதவியை கொடுக்குமாறு கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துஆ இது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது நமக்கு மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு அமலாக, ஒரு வணக்கமாக இருக்கிறது. நான்காவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்றுத் தருகின்ற நான்காவது செய்தியை பாருங்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது, 3412வது 13வது செய்தியாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது மதீனாவில் வாழக்கூடியவர்கள், மதீனாவில் வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக இந்த ஹதீஸ் வருகிறது. அதாவது மதீனாவினுடைய இடர்களை, துன்பங்களை சகித்து கொண்டு, மதீனாவில் வாழக்கூடியவர்கள் அங்கு ஏற்படக்கூடிய இடர்களை, துன்பங்களை யார் சகித்து கொண்டு அவர்கள் அதே நிலையில் என்ன செய்கிறாங்க, அங்கு வாழ்ந்து அவர்கள் மரணிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களுக்கு மறுமையில் எனது ஷஃபாஅத் இருக்கிறது, மறுமையில் எனது ஷஃபாஅத் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் வாழ்வதாக இருந்தால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டிய பூமி மக்காவுக்கு அடுத்ததாக மதீனா தான். அப்ப இது பாருங்க, சுபஹானல்லாஹ், யார் அங்கு வரக்கூடிய கஷ்டங்கள், அங்கு வரக்கூடிய இடர்கள், அவைகளை தாங்கிக் கொண்டு பொறுமையோடு யார் வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்களுக்கு எனது ஷஃபாஅத் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மற்றொரு செய்தியில் நீங்க பார்க்கலாம், அகமதுல 5818 உங்களில் யாருக்கு மதீனாவில் மரணிக்க முடியுமோ அவர் மதீனாவில் மரணிக்கட்டும் சொல்லாங்க சொல்றாங்க. உங்களில் யாருக்கு மதீனாவில் மரணிக்க முடியுமோ அவர் மதீனாவில் மரணிக்கட்டும். ஏன்? நான் அங்கு மரணிப்பவர்களுக்காக ஷஃபாஅத் செய்வேன், மறுமையில் பரிந்துரை செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இவைகள் எல்லாம் நீங்க மதீனாவில் என்று சொல்லும் போது மதீனாவில் என்ன செய்தார்கள்? காபிர்கள் மரணித்தார்கள், முனாஃபிக்கள் மரணித்தார்கள். அவர்கள் இந்த பட்டியலில் வரமாட்டாங்க. யார் வருவார்கள் என்று சொன்னால் மூமின்கள் வருவார்கள். யார் வருவாங்க? மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் தான் இதில் வருவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, ஷஃபாத்தை பெற்றுத் தருகின்ற மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். முஸ்லீம்ல 2241 செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது மாமின் மையத்தின் யுசல்ல அலைஹி உம்மத்தும் மினல் முஸ்லிமூன், உம்மத்தும் மினல் முஸ்லிமீன். ஒரு ஜனாசாவில் முஸ்லீம்கள் ஒரு சாரார் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது 100 பேர், எத்தனை பேர் சொல்றாங்க, 100 பேரை கொண்ட ஒரு எண்ணிக்கை. இந்த 100 பேரை கொண்ட ஒரு எண்ணிக்கை உடையவர்கள் அந்த ஜனாசா தொழுகையிலே முஸ்லீம்களே கலந்து கொள்வார்கள் என்று சொன்னால், கலந்து கொண்டு அவர்கள் அந்த ஜனாசாவுக்காக ஷஃபாத்து செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஷஃபாத்து அங்கீகரிக்கப்படும். இல்லா ஷுஃபி ரூஃபி, என்ன செய்யப்படும்? அந்த ஷஃபாத்து, அந்த பரிந்துரை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஒரு ஜனாசாவில் வந்து அப்ப கூடுதலான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் கலந்து கொள்வது என்பது என்னதான், ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான், ஒரு சிறப்புக்குரிய விஷயம்தான். அப்ப அந்த நோக்கத்தில் வந்து நாம் அறிவிக்கிறோம் என்று சொன்னால், அதற்கெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை. மார்க்கத்தில் தடை இருக்குது, ஜாஹிலிய அறிவிப்பை தான் மார்க்கம் தடுத்து இருக்கிறது. அப்ப எனவே இந்த ஹதீஸை நாம் பார்க்கும் போது, சுபஹானல்லாஹ், ஒரு முஸ்லீம் சமூகத்தோடு உள்ள உறவை எவ்வளவு நல்லா நன்றாக பேண வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ் சொல்கிறது. எவ்வளவு அந்த உறவு சரியான முறையிலே பேணப்பட வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த செய்தி நமக்கு கூறுகிறது. மற்றொரு செய்தியில் நீங்க பார்க்கலாம், முஸ்லீம் 2242 செய்தி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஒரு மகன் மரணிக்கிறார். அப்படி மரணிக்கின்ற போது அவருடைய அடிமை குறைத்தான் இந்த செய்தியை சொல்றாரு. அதாவது குதை அல்லது உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்கு மரணிக்கிறார். அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறைவிடம் கேட்கிறார்கள், எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க ஜனாசாவுக்கு? கேட்கிறான், எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? அப்போது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள், ஒரு 40 பேர் வந்திருப்பாங்க. ஒரு 40 பேர் என்ன செய்திருப்பாங்க? வந்திருப்பார்கள். அப்படி என்று சொல்லும் போது அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி என்று சொன்னால், நாம் வெளியேறி சென்று தொழுகையை நடத்துவோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவில் 40 பேர் கலந்து கொள்வார்களாக இருந்தால், தொழுகையில 40 பேர் கலந்து கொள்வார்களா? எப்படியானவர்கள்? லா இஸ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, எதையும் இணையாக்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத, ஷிர்க் செய்யாத 40 பேர் கலந்து கொள்வார்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பரிந்துரை ஏற்றுக்கொள்வான். அதாவது ஷிர்க் செய்யாதவர்கள் சிறப்பு எங்க இருக்கீங்கன்னு சொன்னா, அதாவது நாம் ஷிர்கில் வீழ்ந்து விடக்கூடாது. ஷிர்க் என்பது என்ன செய்யும்? எல்லா நட்பாக்கியங்களையும் இலக்க செய்துவிடும். எனவே இந்த ஹதீஸ் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸும் எதை சொல்கிறது? அப்ப ஒரு ஜனாசாவில் வந்து ஷிர்க் செய்யாத 40 பேர் கலந்து கொள்ளும் போது அவர்களுடைய பரிந்துரை அங்கீகரிக்கப்படும். அப்ப நான் இப்போது உங்களுக்கு சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் ஷஃபாத்தை பெற்றுத் தருவதற்குரிய செய்திகள், ஆதாரப்பூர்வமான செய்திகள், ஆதாரப்பூர்வமான செய்திகள். அடுத்து நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போவது ஆதாரமற்ற செய்திகள். நமது சமூகத்தில் இந்த செய்திகளும் பரவலாக பேசப்படுது, பரவலாக பேசப்படுகின்ற, இது சிலது இட்டுக்கட்டப்பட்டவைகளாக, சிலது பலவீனமானவைகள், ஆதாரமற்ற செய்திகளாக இருக்கக்கூடிய செய்திகள். இந்த செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் பாருங்க, அதாவது யார் எனது கபரை தரிசிப்பாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இந்த செய்தியை சொல்வார்கள், யார் எனது கபரை தரிசிப்பார்களோ அல்லது என்னை தரிசிப்பார்களோ
அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், மறுமையில் அவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன், அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்வேன். இது ஆதாரமற்ற செய்தி. இது என்ன? ஆதாரமற்ற செய்தி. அதே போன்று மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். மன் ஜாரனி பில் மதீனா, யார் என்னை ரசூலா மதீனா அடக்கப்பட்டிருக்கிறாங்க, யார் என்னை தரிசிப்பார்களோ, நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, முஹத்தசிப நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, அவர்களுக்கு நான் மறுமையில் ஷஃபாஅத் செய்வேன். இதுவும் ஆதாரமற்ற செய்தி. அதே போன்று மற்றொரு செய்தி, இதிலும் என்ன வருகிறது என்று சொன்னால், யார் எனது கபரை தரிசிப்பார்களோ அவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் மறுமையில். இதுவும் ஆதாரமற்ற செய்தி. அதே போன்று மன்சார கபரி, யார் எனது கபரை தரிசிப்பாரோ, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு எனது ஷஃபாஅத் பரிந்துரை கடமையாகிவிட்டது என்று நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியும் சொல்வார்கள். இதுவும் ஆதாரமற்ற செய்தி. அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஒருவர் என்னை தரிசிக்க வருகிறார், என்னை தரிசிக்கக்கூடிய நோக்கமே அல்லாமல் வேறு நோக்கத்துக்காக அவர் வரவில்லை என்று சொன்னால், அவருக்கு மறுமையில் எனது ஷஃபாஅத் கடமை, கட்டாயம் என்று நபி அவங்க சொன்னாங்க. இதுவும் ஆதாரமற்ற செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ஆதாரப்பூர்வமான செய்தியில் என்ன சொல்றாங்கடா, நீங்க நன்மையை நாடி பயணிப்பது என்பது மூன்று மஸ்ஜிதுகளுக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நன்மையை நாடி பயணித்தல் என்பது மூன்று மஸ்ஜிதுகளுக்கு தான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எனது கபருக்கு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, பயணித்து வரக்கூடாது என்பதை சொல்லிட்டாங்க அந்த ஹதீஸ்ல. அப்ப எனவே இதுவும் ஒரு ஆதாரமற்ற செய்தி. அதே போன்று இப்படியாக வரக்கூடிய நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த செய்தி இதே கருத்தை தரக்கூடியது. அதே போன்று எவர் ஒருவர் எனது சமுதாயத்தில் உம்மத்திலே 40 ஹதீஸ்களை மரணம் செய்வார்களோ, அவர்களுக்கு எனது ஷஃபாஅத் இருக்கிறது என்ற செய்தியும் ஆதாரமற்ற ஒரு செய்தியாகும். அதே போன்று நமது சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம், குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள் இருக்கிறாங்களா இல்லையா? குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள் அவருடைய குடும்பத்தில் 10 பேருக்கு என்ன செய்வாங்க, ஷஃபாஅத் செய்வாங்க என்பது என்னது, ஆதாரமற்ற ஒரு அடிப்படையற்ற செய்தி. இப்படியான செய்திகளும் இருக்கின்றன. நீங்க எடுத்து பாருங்க, நிறைய பேர் என்ன செய்யறாங்க இன்றைக்கு, அதாவது உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ வந்து விட்டால் மதீனாவை வந்து அவங்க ஜியாரத் செய்யலன்னா அந்த ஹஜ்ஜே கூடாது போன்றும், அந்த உம்ராவை அங்கீகரிக்கப்படாது போன்றும் என்ன செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இதெல்லாம் இந்த பலவீனமான செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள் தான் அதற்கு காரணம். அதற்கு காரணம் என்ன, இந்த ஆதாரமற்ற அடிப்படையற்ற செய்திகள் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப இத சொன்ன என்ன செய்யறது, அப்ப இது எந்த அளவுக்கு இப்போது மாறிவிட்டது என்று சொன்னால், அதாவது ஹஜ்ஜை உம்ராவை செய்தவர்கள் கட்டாயம் மதீனாவை ஜியாரத் செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற அளவுக்கு நிலைமை இருக்குது. அப்படி எதுவுமே கிடையாது. நாம் இந்த வேறுபாட்டை, வித்தியாசத்தை புரிந்து கொள்ள, மதீனாவை ஜியாரத் செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டது. மஸ்ஜித் நபவியில் நீங்கள் 2 ரக்அத் தொழுவீங்க என்று சொன்னா என்ன சிறப்பு உங்களுக்கு, 1000 ரக்அத்துகள். அதாவது மஸ்ஜித் ஹராமை தவிர்த்து ஏனைய மஸ்ஜிதுகள் நீங்க தொழக்கூடிய 1000 ரக்அத்துகளுடைய சிறப்பு இருக்கிறது. அதெல்லாம் ஆதாரப்பூர்வமானவைகள். அந்த ஹதீஸ் ஆனா இங்க வந்து ரசூலுல்லாஹி கபர் ஜியாரத் செய்யறது என்று வரக்கூடிய செய்திகள் எதுவுமே ஆதாரமற்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, மறுமையில் ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை இழப்பவர்கள், இதுவும் ஒரு பெரிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை இது. மறுமையில ஷஃபாஅத் என்பது ஒருவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அது. இந்த ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை மறுமையில் யார் இழப்பார்கள், முஸ்லீம்ல நீங்க பாருங்க இந்த செய்தியை, 2598 செய்தி. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யகூனு லஆனூன ஷஃபஆ வலா ஷுஹதா யௌமல் கியாமா. இந்த அதிகம் சாகமிடக்கூடியவர்கள், அதிகம் சாகமிடக்கூடியவர்கள், சபிப்பவர்கள் என்ன செய்ய முடியாது, மறுமையில் ஷஃபாஅத்துக்குரிய பாக்கியத்தை இழப்பார்கள், சாட்சிக்குரிய பாக்கியத்தை இழப்பார்கள். ரெண்டு பாக்கியமும் இழந்து விடுவார்கள். யாரு, அதிகமாக சபிக்கக்கூடியவர்கள். பெண்களும் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும், ஆண்களும் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப எனவே இந்த பாக்கியம் சுபஹானல்லாஹ், இதற்கு இமாம் நவி ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய உற்ற சகோதரர்கள், அவர்களுடைய அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், அப்படியானவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும், அவர்களுக்கு நரகம் விதிக்கப்பட்டிருக்கும். அப்படி நரகம் விதிக்கப்பட்டிருக்கின்ற போது அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான் ஷஃபாஅத்துக்காக, அந்த நேரத்தில் இவர்கள் ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை இழப்பார்கள், இவர்கள் ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை இழப்பார்கள் என்று இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள். எனவே நருமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதாவது அதிகம் சபிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை, சாட்சிக்குரிய பாக்கியத்தை மறுமையில் இழப்பார்கள். அடுத்து என் அருமை சகோதரர்களே, இந்த ஷபாத் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு செய்தியை பாருங்க. புகாரியில 335வது செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது, எனக்கு முன்னர் யாருக்கும் வழங்கப்படாத ஐந்து சிறப்புகள் எனக்கு வழங்கப்பட்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனை சிறப்புகள்? ஐந்து சிறப்புகள். அது எதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? ஏதாவது ஞாபகம் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வழங்கப்படாத, முன்னர் அந்த நபிமார்களுக்கு வழங்கப்படாத சிறப்புகளாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழங்கப்பட்ட அந்த ஐந்து சிறப்புகள், அது ஏதாவது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதாவது, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா என்னை பற்றி அந்த பயத்தை எவ்வளவு தூர பயம், அது ஒரு மாத கால, ஒரு மாத தொலைவுடைய பயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி எனக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த பூமி முழுவதையும் என்ன செய்திருக்கிறான், எனக்கு மஸ்ஜிதாக, தூய்மையானதாக, பரிசுத்தமானதாக அல்லாஹு தஆலா எனக்கு ஆக்கியிருக்கிறான். எனவே எனது சமுதாயத்தில், எனது உம்மத்தில் யாரு எந்த இடத்தில் தொழுகை அடைகின்றாரோ அவர் என்ன செய்யட்டும், தொழுது கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று மூன்றாவது சொன்னார்கள், எனக்கு போர் செல்வங்கள், கனிமத்துகள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு முன்னர் இது யாருக்கும் என்ன செய்யப்படவில்லை, ஹலாலாக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். அதே போன்று வஊதீது ஷஃபாஅ, நான் எதை வழங்கப்பட்டேன், ஷஃபாஅத்தை நான் வழங்கப்பட்டேன் என்று இதில் நான்காவதாக சொல்கிறார்கள். ஐந்தாவது சொன்னார்கள், ஒவ்வொரு நபியும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், நான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்து சிறப்புகளை சொன்னார்கள். அதில் ஷஃபாஅத்தையும் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இப்போது நாம் பார்க்க போவது மறுமையினுடைய ஷஃபாஅத்துகளை பார்க்க போகிறோம். மறுமையில் எப்படியெல்லாம் ஷஃபாஅத் அமைய போகிறது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். இதில் நாம் ஷஃபாஅத் என்று சொன்னால் என்ன, இப்ப நாங்கள் ஷஃபாஅத் என்றால் பரிந்துரை என்று சொல்வோம், ஷஃபாஅத் என்ன சொல்வோம், பரிந்துரை என்று சொல்வோம். இந்த ஷஃபாஅத்தை பொறுத்தவரையில் இதற்குரிய அந்த வரை விளக்கணம் என்னவென்று சொன்னால், ஒருவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் அவர் என்ன செய்கிறார், பரிந்துரை செய்கிறார். ஒருவருக்கு யாருக்காக அவர் ஷஃபாஅத் செய்கிறாரோ அவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அவருக்கு என்னது நன்மை, ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்றோ, அல்லது ஏதாவது ஒரு துன்பத்திலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும், அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஷஃபாஅத் செய்வார். ஏதாவது ரெண்டுல உண்டு தானே, மறுமையில் நீங்க எடுத்தீங்க ஷஃபாஅத் என்பது ரெண்டுல ஏதாவது உண்டு தான், உண்டு என்னது, அவருக்கு ஹைர், ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும், அல்லது அவருக்கு என்னது துன்பத்திலிருந்து அவர் என்ன செய்யப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றில் தான் என்ன செய்யும், ஷஃபாஅத் என்பது இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, அப்ப எனவே இதுதான் இந்த ஷஃபாஅத் என்பது. இதில் நாம் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், காஃபிர்களுக்கு, நிராகரிப்பாளர்களுக்கு யாருடைய ஷஃபாஅத்தும் என்ன செய்யாது, பயன் தராது, பயனளிக்காது. அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான், 74வது அத்தியாயத்துடைய 48வது வசனத்திலே சொல்கிறான், யாருடைய ஷஃபாஅத்தும் அவர்களுக்கு என்ன செய்யாது, நிராகரிப்பாளர்களுக்கு பயனளிக்காது. இதில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது மறுமையிலே உள்ள ஷஃபாஅத்துகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமுரிய ஷஃபாஅத்துகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமுரிய ஷஃபாஅத்துகள், பரிந்துரைகள் இருக்கின்றன. அதில் நாம் முதலாவதாக கவனியுங்கள், அஷ்ஷஃபாஅத்துல் குபரா, அஷ்ஷஃபாஅத்துல் உஸ்மான்னு சொல்லுவாங்க, இது மிகப்பெரும் ஷஃபாஅத், மிகப்பெரும் பரிந்துரை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்காக செய்வாங்க, யாருக்காக, அதாவது கியாமத்துடைய அந்த அந்த நாளில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும், அங்கு இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற ஷஃபாஅத். இந்த ஷஃபாஅத் எதற்காக ரசூலுல்லாஹி செய்வாங்க, எதற்காக, அல்லாஹு தஆலா விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும், அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஷஃபாஅத். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செய்யப்படுகின்ற நபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அந்த மஹஷருடைய பெருவெளியில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் செய்கின்ற ஒரு ஷஃபாஅத்தாக இந்த ஷஃபாஅத் அமைய போகிறது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனம் ஓதி காட்டினேன். என்ன வசனம்? என்ன வசனம் ஓதி காட்டினேன் உங்களுக்கு? அதாவது நிராகரிப்பாளர்களுக்கு எந்த ஷஃபாஅத்தும் என்ன செய்யாது, யாருடைய ஷஃபாஅத்தும் பயனளிக்காது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய போகின்ற இந்த ஷஃபாஅத் இருக்கிறது எது? ஷஃபாஅத்துல் குபரா. அனைவருக்கும் செய்கின்ற ஷஃபாஅத்தில் காஃபிர்கள் வருவாங்களா இல்லையா? இந்த காஃபிர்கள் வருவார்கள். என்ன செய்வாங்க? காஃபிர்கள் இந்த ஷஃபாஅத்துக்குள்ள வருவாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறானே குர்ஆன்ல, யாருடைய ஷஃபாஅத்தும் அவர்களுக்கு பயனளிக்காதென்று. அப்ப இந்த வசனத்தை நாங்க எப்படி விளங்குறோம் இந்த இடத்துல? இந்த வசனத்தை நாங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது அறிஞர்கள் இதற்கு சொல்கின்ற விளக்கத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய நாளில் செய்ய போகின்ற அந்த மிகப்பெரும் ஷஃபாஅத் என்பது யாருக்கு செய்ய போறாங்கன்னா, மூமின்களுக்கு தான். யாருக்கு செய்ய போறாங்க? அது மூமின்களுக்குரிய ஷஃபாஅத் தான். மூமின்களுக்குரிய ஷஃபாஅத்துக்குள் யாரும் வருவார்கள்? நிராகரிப்பாளர்களும் வந்து விடுவார்கள். நிராகரிப்பாளர்களும் அதற்குள் வந்து விடுவார்கள். இப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அதாவது அவர்களுக்கு யாருடைய ஷஃபாஅத்தும் பயனளிக்காது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய போகின்ற இந்த ஷஃபாஅத் அவங்களுக்கு ஏதாவது பயன் கொடுக்குமா? பயன் கொடுக்காதேன். அவர்கள் இதைவிட மோசமானதுக்கு தான் செல்ல போகிறார்கள். இவர்கள் இந்த காஃபிர்கள் என்ன செய்ய போறாங்க? அந்த மிகப்பெரும் மஹ்ஷருடைய பெருவெளியில் இருந்து அவங்க செல்ல போவது என்னது? அதை விட எதற்கு போறாங்க? மோசமான ஒன்றின்பால், அதாவது நரகத்துடைய தண்டனையின்பால் செல்ல போகிறார்கள். அப்ப எனவே இந்த ஷஃபாஅத் என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு பயனளிக்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஷஃபாஅத்தை வகைப்படுத்துகின்ற போது இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கய்யிம் ரஹிம, இப்படியான அறிஞர்கள், இந்த அறிஞர்கள் எல்லாம் ஹதீஸ்களின் அடிப்படையில் ஷஃபாஅத்தை வகைப்படுத்திய போது, நான் உங்களுக்கு சொன்ன ஷஃபாஅத் என்ன? அதாவது அஷ்ஷஃபாஅத்துல் உல்மா, மிகப்பெரும் ஷஃபாஅத். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் உரிய ஷஃபாஅத். அதே போன்று இரண்டாவது ஒரு ஷஃபாஅத் அவங்க சொல்றாங்க, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு பாக்கியம் பெறுவாங்களா இல்லையா? 70,000 பேர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்தில். அப்ப இவர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வதற்கு, கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள். மூன்றாவது ஷஃபாஅத் சுவர்க்கத்துக்குரியவர்கள், சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள், சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள். நான்காவது ஷஃபாஅத் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது முஸ்லீம்களாக மூமின்களாக வாழ்ந்து பெரும்பாவம் செய்தவர்கள், என்ன செய்தவர்கள்? பெரும்பாவம் செய்தவர்கள், அவர்கள் நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவதற்காக செய்யப்படுகின்ற ஷஃபாஅத். ஐந்தாவது ஷஃபாஅத் என்னவென்று சொன்னால், நரகத்துக்குரியவர்களுடைய, அதாவது நரகத்துக்குரியவர்கள் என்று சொன்னா மூமின்கள், முஸ்லீம்கள் நரகத்துக்குரியவர்களாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பாங்களே, அவர்களுடைய தண்டனை குறைக்கப்படுவதற்கு செய்யப்படுகின்ற ஷஃபாஅத். அதே போன்ற ஆறாவது ஒரு ஷஃபாஅத் இருக்கிறது, இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரியது மாத்திரம்தான். இது அபூ தாலிபோடு சம்பந்தப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையோடு சம்பந்தப்பட்ட ஷஃபாஅத். இது ஆறாவது. ஏழாவது ஒரு ஷஃபாஅத் இருக்கிறது, அதாவது நரகம் அவர்களுக்கு, அவர்கள் நரகில் நுழைவிக்குமாறு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் அவர்களுடைய பாவத்துக்காக, மூமின்கள் முஸ்லீம்கள் அவர்கள் நரகில் நுழைமாறு அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் நரகில் நுழையாமல் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு செய்யப்படுகின்ற ஷஃபாஅத், செய்யப்படுகின்ற ஷஃபாஅத். அதே போன்று எட்டாவதாக சுவர்க்கவாசிகளுடைய அந்தஸ்துகள், பதவிகள் உயர்த்தப்படுவதற்காக செய்யப்படுகின்ற ஷஃபாஅத். இப்படியாக இந்த இங்கே எட்டு வகைகளை என்ன செய்யறாங்க, இங்கு குறிப்பிடுகிறார்கள். இதில் நீங்கள் ஹவாரிஜிகளை, முஅ்தஸிலாக்கள், இந்த வழிகட்ட ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், வரலாற்றில் தோன்றிய இந்த வழிகட்ட பிரிவினரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சபாத் எது என்று சொன்னால், அதாவது வழிபட்டவங்க இருக்கிறாங்களே, இப்போ வழிபட்டவர்கள் அதாவது மூமின்கள்ல, இப்போ அதாவது சொர்க்கத்தில் பதவிகள் உயர்த்தப்படுவதற்கு, சொர்க்கத்தில் பதவிகள் உயர்த்தப்படுவதற்கு இந்த சபாத்தை இவங்க ஏற்றுக்கொள்வாங்க, இந்த பகுதியை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வழிகட்ட ஹவாரிஜிகள் முஅ்தஸிலாக்கள் அவர்கள் எதை நிராகரிப்பார்கள் என்று சொன்னால், நரகத்துக்கு சென்று விட்டால், நரகத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள். என பெரும்பாவம் செய்தவர்கள் நிரந்தர நரகம் என்று அவர்கள் ஒரு வழிகட்ட ஒரு கொள்கையை உருவாக்கிய காரணத்தால் என்ன செய்தார்கள், இந்த சபாத்தை மறுத்தார்கள். ஆனால் இதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இதுக்கு இருக்கின்றன. இதை நிராகரித்தவர்கள் தான் இந்த வழிகட்ட இரு சாரார்கள். அதே போல நீங்க முர்ஜியாவை எடுத்தீங்கன்னு சொன்னா, முர்ஜியாவை பொறுத்தவரையில் அவர்களிடத்தில் என்னது பாவங்கள் என்பது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் பெரும் பாவங்கள் செய்தாலும் அது என்ன செய்யாது, ஈமான்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொன்னவர்கள். அப்ப இவர்களும் யாரு, ஒரு வழிகட்ட சாரார். இதற்கு மத்தியிலே உள்ளவங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. என் அருமையான சகோதரர்களே, இப்போது நாம் ஷஃபாத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மறுமைக்குரிய மறுமையுடைய ஷஃபாத்துகள் பரிந்துரைகள் என்று ஒன்றை சொல்லலாம். அதே போன்று உலக காரியங்களுடைய ஷஃபாத் என்றும் ஒன்று இருக்கிறது. உலக காரியங்களுடைய ஷஃபாத், அதை நான் உங்களுக்கு பின்னால் உலக காரியங்களுடைய ஷஃபாத்தை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்வேன். மறுமையுடைய ஷஃபாத்தை இரண்டாக பிரிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஷஃபாத்தை எத்தனை பிரிக்கலாம், இரண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், ஒன்றெனது மறுமைக்குரியது என்றும் உலகத்துக்குரியது என்றும் பிரிக்கலாம். அதே போன்று மறுமைக்குரிய ஷஃபாத்தை எத்தனையாக பிரிக்கலாம், இரண்டாக பிரிக்கலாம். மறுமைக்குரிய ஷஃபாத் பரிந்துரையை இரண்டாக பிரித்து அதில் முதல் பகுதி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரிய ஷஃபாத், அதில் வேறு யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்திரம் உரிய ஷஃபாத். அதே போன்று அடுத்து இன்னொரு ஷஃபாத் இருக்கிறது. அந்த ஷஃபாத்தை பொறுத்தவரையில் அது நபிமார்கள், மலக்குகள், மூமீன்கள் எல்லாம் வருவான், அவர்களுக்கெல்லாம் ஷஃபாத் செய்யலாம் என்ற ஒரு வகை இருக்கு. இதில் நீங்கள் மற்றொரு முக்கியமான விஷயத்தை இதிலே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் என்ன, எந்த வசனம் சொல்லுங்க, நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனம் எது, ஆயத்துல் குர்சி இல்லையா. ஆயத்துல் குர்சி நீங்க எடுத்தீங்க சொன்னா, ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு தஆலா சொல்றான், மன் அல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி. அதாவது அல்லாஹுடைய அனுமதி இன்றி யாருக்கு தான் ஷஃபாத் செய்ய முடியும் என்று சொன்னா என்ன சொல்றான் அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகுதான் என்ன செய்யலாம், ஷஃபாத் செய்யலாம். அப்ப இதுல உங்களுக்கு ஒரு நிபந்தனை, ஒரு விதி கிடைக்குது. என்ன விதி கிடைக்குது, ஷஃபாத் செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி. ஏன், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டான், குல் லில்லாஹி ஷஃபாத்து ஜமீஅ, நபியே சொல்லுங்கள் அனைத்து ஷஃபாத்துகளும் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஷஃபாத்துக்கு என்ன வேண்டும், அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். அதே போன்று யார் ஷஃபாத் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு ஹதீஸ படிச்சோம், மறுமையில் ஷஃபாத் செய்கின்ற பாக்கியத்தை யார் இழப்பாங்க, யார் இழப்பாங்க, அதிகம் சபிக்கக்கூடியவர்கள், அதிகம் சாபமிடக்கூடியவர்கள். என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு, ஷஃபாத் செய்ய முடியாது. அப்ப அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அப்ப ஷஃபாத் செய்பவர் யாராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவராக இருக்க வேண்டும். இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம் இதில் இருக்குது என்று சொன்னால், யாருக்காக பரிந்துரை செய்யப்படுகிறதோ அவர் யாராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவராக என்று சொன்னால் அவர் முஷ்ரிக்காக இருக்கக்கூடாது. யாராக இருக்க முடியாது, முஷ்ரிக்காக இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது எனது ஷஃபாத் என்பது, பரிந்துரை என்பது எனது உம்மத்தில் பெரும் பாவம் செய்தவர்களுக்கு தான், ஷிர்க் செய்தவர்களுக்கு அல்ல. ஷிர்க் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய என்னது ஷஃபாத் கிடையாது. அப்ப யாருக்கு ஷஃபாத் என்றால், பெரும் பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாஅத் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்று விதிகளை இதில் கவனிக்கணும். எத்தனை விதிகள்? எத்தனை? மூன்று. முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய அனுமதி. இரண்டாவது, ஷஃபாஅத் செய்பவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றிருக்கணும். ரெண்டு. மூன்றாவது, ஷஃபாஅத் செய்யப்படுவர் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றிருக்கணும். அவர் யாராக இருக்கணும்? அதாவது ஷிர்க் செய்யாதவராக அவர் இருக்க வேண்டும் என்பது அந்த மூன்று அந்த நிபந்தனைகள் இதில் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதாவது கவனிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, மறுமையுடைய சபாத்தை இரண்டு வகை சொன்னோம். எத்தனை வகை? முதல் வகை என்னது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் உரிய சபாத். இந்த சபாத்தை நாங்கள் முதலாவது பார்ப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் போது 17வது அத்தியாயம் 79வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அஸா அன் யபஅத்துக ரப்புக மகாமம் மஹ்மூதா என்று சொல்கிறான். அதாவது இறைவனுடைய அந்த ஒரு சிறு பகுதியில் உமக்கு உபரியான அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை நபியை நீங்கள் என்ன செய்வீராக, தொழுது வருவீராக. இதனுடைய பாக்கியத்தால், இதனுடைய சிறப்பால் அல்லாஹு தஆலா உம்மை மகாம் அல் மஹ்மூத் அந்த புகழுக்குரிய இடத்தில் எழுப்புவதற்கு போதுமானது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக இரவு வணக்கத்தை செய்யுமாறு அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக நமக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க சொல்லுங்க? அதாவது அதானுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா, அதானுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா இருக்குதே, அதை நமக்கு கேட்க சொன்னாங்களா இல்லையா? அதில் நாங்கள் என்ன கேட்குறோம்? அந்த அந்த புகழுக்குரிய இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூலை தூதரை எழுப்புவாயாக தான் கேட்குறோம். அப்போ அதை நாங்கள் கேட்க வேண்டும். அப்போ அந்த இடத்தை அல்லாஹு தஆலா தனது அடியார்கள் ஒருவனுக்கு ஒருவருக்கு தான் வாக்களித்திருக்கிறான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையிலே நாம் இந்த செய்தியினூடாக அல்லாஹு தஆலா புகழுக்குரிய இடத்தில் அந்த மகாமம் மஹமூதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்ப போதுமானவனாக இருக்கிறான். இப்போது நாம் பார்ப்போம் ஷஃபாஅத்துல் உலுமா, அந்த பெரும் ஷஃபாஅத் சம்பந்தமாக நீளமான ஹதீஸ்கள் வருகிறது. அந்த ஹதீஸை முழுமையாக நாம் பார்க்கவில்லை, அந்த குறிப்பிட்ட பகுதி. இந்த செய்தியை நீங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அவங்களுடைய பிற்காலத்தில் அவர்களிடம் போய் இந்த செய்தியை சில தாபியீன்கள் கேட்கிறார்கள். அவர்களிடம் ஷஃபாஅத்துடைய செய்தியை பற்றி நமக்கு சொல்லுங்க என்று சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது மறுமையுடைய நாள். நறுமையான சகோதரர்களே, அந்த நாளை கொஞ்சம் நீங்க எண்ணி பாருங்க. சுபஹானல்லாஹ், அந்த மறுமையுடைய நாளில் அதாவது மக்கள் நிலை எப்படி இருக்கும், மக்கள் எப்படி வெள்ளத்தில் மக்கள் வெள்ள அப்படி அலைமோதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய நாளில் என்ன செய்வார்கள்? அந்த நாளில் மக்கள் யாரிடம் வருவார்கள் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சொல்வார்கள், உங்களுடைய சந்ததிக்காக நீங்க என்ன செய்ய பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்வார்கள், நான் அதற்கு தகுதியானவன் இல்லை, நான் அதற்கு தகுதியானவன் இல்லை. இப்ராஹிமிடம் செல்லுங்கள் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் அவர் அல்லாஹுடைய உற்ற நண்பனாக இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வருவார்கள், அவர்கள் சொல்வார்கள், நான் அதற்கு தகுதியுடையவன் அல்ல, லஸ்துலஹா, நான் அதற்கு தகுதியுடையவன் அல்ல. நீங்கள் மூசாவிடம் செல்லுங்கள் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் அல்லாஹோடு பேசினார்கள், கலீமுல்லாஹ், அல்லாஹோடு பேசியவர், அவரிடம் செல்லுங்கள். மூசா அலைஹி இஸ்லாமிடம் வருவார்கள், அவர்கள் சொல்வார்கள், லெஸ் துலஹா, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, நான் அதற்கு தகுதியுடையவன் அல்ல. நீங்கள் ஈசாவிடம் செல்லுங்கள் அலைஹி இஸ்லாம், அவர்தான் அல்லாஹுடைய ரூஹாக அல்லாஹுடைய வார்த்தையாக அவர் இருந்தார். ஈசா அலைஹி இஸ்லாமிடம் வருவார்கள், அவர்கள் சொல்வார்கள், லெஸ் துலஹா, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. நீங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செல்லுங்கள். நறுமையான சகோதரர்களே, அனைவரும் அந்த ஒட்டுமொத்த மஹ்ஷரும் யாரிடம் வருவார்கள்? இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், அனலஹா, நான் தான் அதற்கு தகுதியுடையவன், நான் தான் அதற்கு தகுதியுடையவன் என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு போய் அவர்கள் ரப்பின் முன்னால் என்ன செய்வார்கள்? அனுமதி கேட்டவர்களாக அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க என்று சொன்னால், அதாவது அல்லாஹுவை புகழ்வார்கள். அல்லாஹுவை புகழ்வதற்காக அல்லாஹ் சில வார்த்தைகளை அவனுடைய உள்ளத்தில் உதிக்க செய்வான். அல்லாஹுவை புகழ்வதற்காக சில வார்த்தைகளை அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹுடைய ரசூலுடைய உள்ளத்திலே உதிக்க செய்வான். அந்த வார்த்தைகளை கொண்டெல்லாம் புகழ்வார்கள், அல்லாஹுவை புகழ்வார்கள். அல்லாஹுவை புகழ்ந்த பிறகு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுப்பான், உமது தலையை உயர்த்துவீராக, ஷஃபாஅத்து பரிந்துரை செய்வீராக, ஏற்றுக்கொள்ளப்படும். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அப்ப நபிமார்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அடுத்தவர் 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 என்று காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு தான் அந்த சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறான். ஆனால் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் வந்து அனுமதி கேட்பார்கள். அனுமதி கேட்ட பிறகுதான் அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள் என்று இந்த செய்தி சொல்கிறது. இது முஸ்லிமுடைய 500வது செய்தியாக இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள், இது முஸ்லிமுடைய 7410வது செய்தி. இந்த செய்தியில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அதாவது மக்கள் எல்லாம் அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல், சூரியன் மிக அண்மையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த நாளில், நரகம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாளில், மக்கள் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளில், சுபஹானல்லாஹ், இந்த நெருக்கடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்ன செய்வார்கள், மக்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள், ரப்பிடத்தில் இந்த நிலையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று சொல்லி மக்கள் பேசிக் கொள்வார்கள். அப்போது சொல்லப்படும், நாம் ஆதமிடம் செல்வோம் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய தந்தையாக அவர் இருக்கிறார், அவரிடம் நாம் செல்வோம் என்று மக்கள் அனைவரும் அவரிடம் வருவார்கள். வந்து சொல்வார்கள், அல்லாஹ் அவனது கரத்தால் உங்களை படைத்தான், அவன் உங்களுக்கு ரூஹை ஊதினான், அதேபோன்று வானவர்கள் மலக்குகளுக்கு சுஜூத் செய்யுமாறு, உங்களுக்காக சுஜூத் செய்யுமாறு பணித்தான், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடாதா, இந்த துன்பமான நெருக்கடியான நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், அதற்காக பரிந்துரை செய்யக்கூடாதா என்று கேட்கும்போது அவர்கள் சொல்வது, நான் அதற்குரியவன் அல்ல, நான் செய்த ஒரு தவறு, அதற்கு நான் தகுதியுடன் அல்ல, நான் வெட்கப்படுகிறேன், நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்வார்கள். அதன் பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். அவர்களிடம் வந்து சொல்கின்ற போதும் அவர்களும் அவர்கள் செய்த ஒரு தவறை சொல்வார்கள். அதை நினைவு கூர்ந்து ரப்பிடம் நான் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், நான் அதற்கு தகுதியுடையவன் அல்ல. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். இப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்வார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். அவர்கள் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலே விழுவார்கள் என்ற இந்த செய்தி. அதே போன்று நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு விருந்தில் அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க நபித்தோழர்களோடு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹிக்கு மிக விருப்பமான அந்த ஆட்டினுடைய முன்னங்கால் அந்த பகுதி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து உண்டவர்களாக சாப்பிட்டவர்களாக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நான் தான் மறுமையுடைய நாளில் மக்களின் தலைவன் என்று சொல்கிறார்கள். நான் தான் தலைவன், நான் தான் தலைவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மறுமையுடைய நாளில் அல்லாஹ் மக்களில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் ஒரே சமவெளியில் எவரை கொண்டு ஒன்று திரட்டுவான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். பார்ப்பவர் அந்த மக்களை எல்லாம் பார்க்க முடியும். தம்மை அழைப்பவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், செவியேற்பார்கள். சூரியன் அவர்களுக்கு மிக அண்மையில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்போது மக்கள் அந்த துன்பகரமான அந்த நெருக்கடியான அந்த நிலையில் அவர்கள் இருக்கின்ற போது, இதிலிருந்து ரப்பிடம் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் மக்களிலே சிலர் சொல்வார்கள், உங்களுடைய தந்தை ஆதமிடம் செல்லுங்கள் என்று சொல்வார்கள் என்ற இந்த செய்தி. இதே மாதிரி இந்த செய்தி ஆரம்பித்து என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்ற செய்தி. மற்றும் ஒரு செய்தியில் நீங்க புகாரியில் பார்க்கலாம், 4712வது செய்தியாக. அதில் என்ன குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து அவங்களோட சிறப்பை எல்லாம் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா உங்களை அவனது கரத்தால் படைத்தான், அதே போன்று ரூஹை ஊதினான், வானவர்களுக்கு உங்களுக்கு சுஜூத் செய்யுமாறு பணித்தான் என்றெல்லாம் அந்த சிறப்புகளை சொல்கின்ற போது அவர்கள் சொல்வார்கள், அதாவது இன்ன ரப்பி கதிப் கத கலிபல் யௌம கதபன் லம் யகதப் கல்ப் கப்லஹு மிஸ்லஹ், அதாவது என்னுடைய ரப் என்னுடைய விஷயத்தில் எந்த அளவு கோவப்பட்டிருக்கிறான் என்றால் இதற்கு முன்னர் அவன் அப்படி கோவப்படவே இல்லை. சுபஹானல்லாஹ். அதே போன்று சொல்வார்கள், இதற்கு பிறகும் அவன் அப்படி கோவப்பட மாட்டான். ஏன்? நான் அவன் தடுத்த ஒன்றை நான் செய்துவிட்டேன். எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று சொன்னானோ அதை நான் நெருங்கிவிட்டேன். எனவே அவர்கள் நப்சி நப்சி என்று சொல்வார்கள். என்னை நான் காத்துக் கொள்வது? தன்னுடைய நப்ஸ் நப்சி நப்சி என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு நீங்கள் நூஹிடம் செல்லுங்கள் அலைஹி சலாம், அவரிடம் செல்லுங்கள் என்று சொல்வார்கள். நூஹ் அலைஹி சலாமிடம் வருவார்கள், வந்து சொல்வார்கள், அந்த அவ்வளவு ருசுல் இலா அகலில் அர், நீங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் ருசுல், முதல் ரசூல் நீங்கள் தான். அல்லாஹு தாலா உங்களுக்கு எப்படி பேர் வைத்தான் தெரியுமா? சம்மா கல்லாஹு அப்தன் ஷகூரா. குர்ஆன்ல அல்லாஹு தாலா நூஹ் அலைஹி சலாத்தை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? நன்றிக்குரிய அடியான் என்று சொல்கிறான். அப்படி அல்லாஹ் உங்களுக்கு பேர் சூட்டினான், அப்படி உங்களை சிறப்பித்தான். எனவே எமக்காக ரப்பிடம் ஷஃபாஅத் செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள், ரப் என்னுடைய விஷயத்தில் எந்த அளவு கோவப்பட்டிருக்கிறான் என்றால் இதற்கு முன்னர் அப்படி அவன் கோவப்பட்டதே இல்லை, இதற்கு பிறகு அப்படி கோவப்படவும் மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவங்க செய்த ஒரு பிரார்த்தனை, தனது மகனுடைய விஷயத்தில் செய்த பிரார்த்தனை, அந்த தவறைத்தான் அவர்கள் சொல்வார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இப்ராஹிமிடம் செல்லுங்கள் அலைஹி சலாம். இப்ராஹிம் அலைஹி சலாமிடம் வருவார்கள், வந்து சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய உற்ற நண்பராக இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எமக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று கேட்பார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எவ்வளவு சிறப்புக்குரிய நபிமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் அந்த ரப் எனது விஷயத்தில் இன்று போன்று என்றும் கோவப்பட்டது கிடையாது, இதற்கு முன்னர் கோபப்பட்டதில்லை, இதற்கு பிறகு அப்படி கோவப்படவும் மாட்டாங்க. ஏனென்றால் நான் மூன்று பொய்களை சொல்லியிருக்கிறேன், நான் மூன்று பொய்களை சொல்லியிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லி சொல்வார்கள். நீங்கள் மூசாவிடம் செல்லுங்கள் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் மூசாவிடம் செல்லுங்கள் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள், வந்து அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளை எல்லாம் மக்கள் சொல்வார்கள், அல்லாஹ் உங்களை ரிசாலத்தை கொண்டு சிறப்பித்தான், நீங்கள் ரப்போடு உரையாடக்கூடியவராக இருந்தீர்கள், எமக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய ரப் எனது விஷயத்தில் கடும் கோபத்திலே இருக்கிறான், அவன் இதற்கு முன்னர் இப்படி கோபப்பட்டதே இல்லை, இதற்கு பிறகும் அப்படி கோபப்பட மாட்டான், அந்த அளவு கோபத்தோடு இருக்கிறான். ஏன்? நான் உயிரை ஒரு உயிரை கொன்று விட்டேன், வைன்னி கத்தல்து நஃப்ஸன், நான் ஒரு உயிரை கொன்று விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களை, அவர்களும் நஃப்ஸி என்று சொல்வார்கள். நபிமார்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய நபிமார்களுடைய நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதன் பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள் என்று அவங்க சொல்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள், அவர்களிடம் வந்து சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹுடைய ரசூல், அதே போன்று அல்லாஹுடைய ரூஹ், அல்லாஹுடைய வார்த்தை, இப்படியெல்லாம் சிறப்புகளை சொல்வார்கள். நீங்கள் அதாவது குழந்தையாக இருக்கும் போதே பேசினீர்கள், எமக்காக பரிந்துரை செய்யுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியது என்ன? அதான், அல்லாஹு தஆலா எனது விஷயத்தில் கோவப்பட்டது போன்று கோவப்பட்டிருக்கிறான், இதற்கு முன்னர் அப்படி கோவப்பட்டதே இல்லை, இதற்கு பிறகும் அப்படி கோவப்பட மாட்டான். ஆனால் அவர்கள் எந்த பாவத்தையும் குறிப்பிடவில்லை. வேறொரு ரிவாயத்தில் வருகிறது, மக்கள் என்னை என்ன செய்தார்கள், வணங்கினார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க என்று வேறொரு திருமீதியுடைய ரிவாயத்தில் இடம்பெறுகிறது. அவர்கள் சொல்வார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுங்கள். நறுமையான சகோதரர்களே, மக்கள் எல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், யா முஹம்மத் அந்த ரசூலுல்லாஹ் வ காதமுல் அன்பியா வ கத கஃபரல்லாஹு லக மா தக்கதம மின் ஜன்பிக வ மா தாஅஹர் சொல்வார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நபிமார்களின் முத்திரை, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், எனவே எமக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று மக்கள் கேட்பார்கள். நர்மையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அந்த அரசின் கீழ் ரப்புக்கு முன்னால் வந்து அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள். சுஜூதிலே விழுந்துவிட்டு அல்லாஹு தஆலா அல்லாஹுவை புகழ்வதற்குரிய வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு திறந்து கொடுப்பான். அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் ரப்பை புகழ்வார்கள். அல்லாஹ் சொல்வான், உமது தலையை உயர்த்துவீராக, நீர் கேட்பீராக கொடுக்கப்படும், நீர் பரிந்துரை செய்வீராக, உமது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, உம்மத்தி, எனது சமுதாயம், மற்ற நபிமார்கள் எல்லாம் நப்சி என்று சொல்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, உம்மத்தி, என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அந்த மறுமையுடைய நாள், அந்த நாளில் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்காக, தன்னுடைய உம்மத்துக்காக அவர்கள் ரப்பிடத்திலே மன்றாடுவார்கள். எனவே அந்த ரசூலை நாம் நேசிக்கக்கூடிய விதம், அந்த ரசூலை நாம் பின்பற்றக்கூடிய விதம், அந்த ரசூலுக்கு நமது உள்ளத்தில் உள்ள இடம், அதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இதுதான் ஷஃபாஅத்துல் குபரா, ஷஃபாஅத்துல் உலுமா. இந்த ஷஃபாஅத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது விசாரணை ரப்புல் ஆலமீன் ஆரம்பிப்பதற்காக செய்கின்ற ஒரு ஷஃபாஅத் ஆகும், பரிந்துரையாகும். அதை தொடர்ந்து நறுமையான சகோதரர்களே, இரண்டாவது ஷஃபாஅத்தாக நான் இங்கு உங்களுக்கு சொல்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் செல்பவர்களுக்காக செய்கின்ற ஷஃபாஅத். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்குரிய மாத்திரமுள்ள ஒரு ஷஃபாஅத் ஆகும். புகாரியில் நீங்க பார்க்கலாம், 4712வது செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற போது, உமது தலையை உயர்த்துவீராக, நீர் கேட்பீராக, வழங்கப்படும், ஷஃபாஅத் செய்வீராக, ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நேரத்தில் அவர்கள் உம்மத்தி உம்மத்தி என்று சொல்வார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வான், கட்டளை பிறப்பிப்பான், உமது சமுதாயத்திலிருந்து, உமது உம்மத்திலிருந்து, அதாவது சுவர்க்கத்தினுடைய வளப்பக்கம், அந்த வளப்பக்க வாயிலூடாக யாரெல்லாம் விசாரணையின்றி சுவர்க்கத்தில் நுழைவார்களோ அவர்களை நுழைவிக்க செய்வீராக என்று ரப்புல் ஆலமீன் சொல்வான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எனவே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய ஷஃபாஅத்துக்கு பிறகுதான். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, எனது சமுதாயத்தில், எனது உம்மத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்களே. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பண்புகள் என்ன, அவர்களுக்குரிய பண்புகளாக சொன்னது என்ன, அவர்கள் சாஸ்திரம் பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள். அதே போன்று அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அதே போன்று ரப்பிடத்தில், அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய சகல காரியங்களையும் ஒப்படைத்தவர்களாக, தவக்குள் வைத்தவர்களாக செயல்படுவார்கள். சுபஹானல்லாஹ், அந்த நேரத்தில் உடனடியாக ஒரு நபித்தோழர் எழுந்தார். அந்த நபித்தோழர் எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அதில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், எனக்காக பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மின்ஹும், அதில் ஒருவராக நீர் இருப்பீர் என்று சொன்னார்கள். உகாஸத் இப்னு மஹ்சன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு அடுத்த ஒரு நபித்தோழர் எழுந்த போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உக்காஷா உம்மை முந்திவிட்டார்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அதாவது கேள்வி கணக்கின்றி சோனம் செல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய ஷஃபாஅத் பரிந்துரை தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது ஷஃபாஅத்தின் அருமையான சகோதரர்களே, சுவர்க்க வாசிகள் சுவர்க்கத்தில் நுழைவிப்பதற்காக, நுழைவிக்கப்படுவதற்கான ஷஃபாஅத். இதற்கு ஆதாரமாக முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், 333வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய நாளில் சுவர்க்கத்துடைய அந்த வாயிலின் பால் வந்தவுடன் அவர்கள் சொல்வார்கள், சுவர்க்கத்தினுடைய அந்த காவலரை பார்த்து, வாயிலை திறப்பீராக, சுவர்க்கத்துடைய வாயிலை திறப்பீராக என்று சொல்லும் போது அந்த பொறுப்பாளர் கேட்பார், மன் அந்த், நீர் யார், நீர் யார் என்று அவர் கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஃபஅகூலு முஹம்மத், நான் முஹம்மத் என்று சொல்வேன், நான் முஹம்மத் என்று கூறுவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அவர் சொல்வார், இந்த வாயில் உமக்குத்தான் முதலில் திறக்கப்பட வேண்டும் என்று எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது, வேறு யாருக்கும் இது திறக்கப்படக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருக்காகத்தான் அந்த வாயில் திறக்கப்படும், எனவே அதன் பிறகுதான் மற்றவர்கள் நுழையலாம் என்ற ஹதீஸும் இதற்கு சான்றாக இருக்கிறது. அதே போன்று முஸ்லிமுடைய மற்றொரு செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம், 332வது செய்தி, அன அவ்வலு ஷஃபீஉன் ஃபில் ஜன்னா என்று சொன்னாங்க, சுவர்க்கவாசிகளுக்கு முதலில் பரிந்துரை செய்யக்கூடியவனாக நான் தான் இருப்பேன் என்று சொன்னார்கள். முஸ்லிமுடைய 504வது செய்தியில் பார்க்கலாம், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன அவ்வலு நாசி யஷ்ஃபஉ ஃபில் ஜன்னா, சுவர்க்கவாசிகளுக்கு முதலில் பரிந்துரை செய்யக்கூடியவனாக நான் தான் இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. வான அக்சருல் அன்பியா இத்தபன். நர்மியான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இவ்வளவு ஏழ்மையில வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வயிற்றில் கற்கள் கட்டப்பட்ட நிலையில் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அந்த வீட்டுடைய நிலை இவ்வளவு ஏழ்மை வறுமையில் இருந்தார்கள், ஆனால் மறுமையுடைய அந்தஸ்துகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வைத்திருக்கிறான். அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கவாசிகளுக்கு முதலில் நான் தான் ஷஃபாஅத் செய்யக்கூடியவனாக இருப்பேன். அதே போன்று சொன்னார்கள், நபிமார்களில் அதிகமான கூட்டம் என்னை பின்பற்றிதான் சொர்க்கம் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகள் எதற்கு ஆதாரம் என்று சொன்னால், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் அதற்கு ஆதாரமாக புகாரியுடைய 7509வது செய்தியும் இடம்பெறுகிறது. அந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே பரிந்துரைக்காக அனுமதி அளிக்கின்ற போது அல்லாஹ் அந்த அனுமதியை வழங்குவான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள், யா ரப், அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், அதாவது எனது சமுதாயத்தை உம்மத்தை சுவர்க்கத்தில் நுழைவிக்க செய்வாயாக என்று கேட்கின்ற போது, அல்லாஹ் அதற்குரிய அனுமதி வழங்குகின்ற போது, அதாவது எவருடைய உள்ளத்தில் சிறிதளவேனும் இறை நம்பிக்கை ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அவர்களை சொர்க்கத்தில் நுழைவதற்கு அனுமதி அளிப்பாயா என்று கேட்பார்கள், அனுமதி வழங்கப்படும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைவிட குறைவான ஈமான் உள்ளவர்களுக்காக அனுமதி கேட்பார்கள், அனுமதி வழங்கப்படும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் எல்லாம் இதற்கு சான்றாக இருக்கிறது. 4வது ஷஃபாத் நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது ரசூலுல்லாஹுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுக்காக செய்யப்படுகின்ற அந்த ஷஃபாத். இந்த ஷஃபாத்தை பொறுத்தவரையில் இது இவருக்கு மாத்திரமுறை ஒரு ஷஃபாத் ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்துக்காக அந்தஸ்துக்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு ஷஃபாத் இது. இந்த ஷஃபாத்தை பொறுத்தவரையில் புகாரியில் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. புகாரியில் 3885வது செய்தி, அபு சயீதுல் குதிர் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய பெரிய தந்தையை பற்றி கூறப்பட்டது, அபு தாலிபை பற்றி கூறப்பட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது மறுமையுடைய நாளில் எனது ஷஃபாத் அவருக்கு பயனளிக்க கூடும், எனது ஷஃபாத் அவருக்கு பயனளிக்க கூடும். அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்று சொன்னால், நரக நெருப்பு அவருடைய முழு உடலையும் தீண்டாமல் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த கணுக்கால் வரை உள்ள அந்த பகுதியை மாத்திரம் தீண்டும்படி ஆக்கப்படலாம் எனது ஷஃபாத்தின் மூலம். ஆனாலும் அதன் மூலம் அவருடைய மூளை கொதித்துக் கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதேபோன்று புகாரியுடைய மற்றொரு செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியிலே, அதாவது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யாரை பற்றி என்று சொன்னால், அபு தாலிபுடைய விஷயம், பெரிய தந்தையுடைய விஷயத்தை பற்றி, ரசூலுல்லாஹுடைய பெரிய தந்தையுடைய விஷயத்தை பற்றி கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறாங்க என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு எவ்வளவு உதவிகள் அவர் செய்தார், உங்களுக்கு உங்களுடைய தீனுக்காக உங்களுடைய மார்க்கத்துக்காக எவ்வளவு உதவிகள் செய்தார், அதே போன்று என்ன செய்தார், உங்களுக்காக எவ்வளவு பேருடைய எதிர்ப்புகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார், எவ்வளவு பேருடைய எதிர்ப்புகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார், அதற்காக நீங்கள் செய்த கைமாறு என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எனது ஷஃபாத்தின் மூலமாக அவருடைய கணுக்கால் வரை உள்ள பகுதி நரக நெருப்பு என்ன செய்யும், அவர்களை தீண்டும். அது மட்டுமில்லை என்று சொன்னால், அவன் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருந்திருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது அவர்களுக்குரிய ஷஃபாத். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்கின்ற ஷஃபாத்தில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் என்ன செய்யப்படும், அவருடைய தந்தையுடைய அந்த தோற்றம் மாற்றப்படும். ஒரு மிருகத்துடைய தோற்றம் போன்று ஒரு அருவறுப்பான ஒரு தோற்றத்துக்கு மாற்றப்பட்டு அவர் நரகில் நுழைவிக்கப்படுவார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் என்னது, அவர்களுடைய பரிந்துரையோடு ஒரு பகுதியானது. அல்லாஹுத்தால் என்ன சொல்கிறான், அதாவது காபிர்களுக்கு நான் சுவர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டேன் என்று அல்லாஹுத்தால் அறிவிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அப்ப இந்த நான் சொல்லுகின்ற இந்த ஷஃபாத்துகள், இவைகள், இந்த பரிந்துரைகள் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரியவைகள். இதில் நான் உங்களுக்கு 4 வகைகளை சொல்லியிருக்கிறேன். இதில் ஏனைய பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.